வணக்கம் நேயர்களே, நாங்கள் கோவை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தின் இறுதியாண்டு மாணவர்கள். என் பெயர் யாழினி, எனது தோழி பெயர் தமிழிசை. இப்போ வேளாண்மையில் தொலையுணர்வு மற்றும் புவிசார் தகவல் அமைப்பின் பங்களிப்பு அந்த தலைப்பை பற்றி நாம் இங்கே நிறைய தகவல்களை தெரிஞ்சுக்க வந்திருக்கோம். அதுக்கு விடையளிக்க வந்திருக்கிறாங்க தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக தொலையுணர்வு மற்றும் புவிசார் தகவல் துறையின் உதவி பேராசிரியர் முனைவர் ரா ஜெகதீஸ்வரன் அவர்கள்.
வணக்கம் ஐயா. முதல் கேள்வி, தொலையுணர்வு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்கிறாங்க, தொலையுணர்வு தொழில்நுட்பம்னா என்ன, அதை பற்றி கொஞ்சம் விளக்கம் கொடுக்குறீங்களா?
வணக்கம் நேயர்களே. இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பங்கிறது ஒரு புதிய தொழில்நுட்பம். ஆங்கிலத்தில் இதை ரிமோட் சென்சிங் என்று அழைப்பார்கள். இது எப்படின்னா, நம்ம விளக்கம் கொடுக்கும்போது ஈஸியாக தெரியும். நம்ம வந்து கண்ணில் சில எல்லா பொருள்களையும் பார்க்க முடியுது, எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சிக்க முடியுது, கலர்லாம் நமக்கு தெரியுது. அது வந்து எப்படின்னா, நம்ம எந்த பொருளையுமே தொடுறது கிடையாது, ஒரு தொலைவிலிருந்து பார்க்குறோம், நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களையோ இல்லை தூரத்தில் இருக்கிறவங்களையோ. இது எப்படின்னா, அந்த ஒளி வந்து ஒரு பொருளில் பட்டு அது எதிரொலிச்சு வரும். அந்த எதிரொலிச்சு வர்றதை நம்ம கண்கள் வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு பிம்பமாக இமேஜ்னு சொல்லுவாங்க, அப்படியே மாற்றி கொடுக்கறது. இதுதான் தொலையுணர்வு தொழில்நுட்பம். இது நம்ம கண்ணில் பார்க்க முடிகிறத ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா, கேமரா அல்லது சென்சார் என்று அழைக்கப்படும் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் மூலிமா நம்ம வந்து பதிவு பண்ணி அதை ஒரு படமாக அல்லது இமேஜாக மாற்ற முடியும். இதுதான் தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது எப்படின்னா, இப்போ ஒரு பொருளோட நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து, ஒரு தொலைவிலிருந்து அதை பற்றி தெரிஞ்சுக்கிறது. இப்போ இதுக்கு முக்கியமான ஒளி இப்போ எங்கேருந்து வருதுன்னா, சூரியன் தான். இப்போ பூமிக்கு சூரியன் தான் முக்கியமான ஒளி கொடுக்குது. அதில் இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது ஒரு லைட்டு, ஆர்டிஃபிஷியல் லைட் மூலிமா ஒளியை ஏற்படுத்தி நம்ம வந்து இப்போ இருட்டுக்குள்ளெல்லாம் போகும்போது லைட்டு வச்சு பார்க்குறோம், அந்த மாதிரி அந்த லைட்டு தான் எதிரொலிச்சு வருது. அதனால் இந்த மாதிரி ஒரு சூரியனிலிருந்தோ அல்லது வேறு ஏதேனும் தோற்றுவாயிலிருந்தோ நமது கண்களுக்கு வெளிச்சமாக தெரிகிறது. பூமியின் மேற்பரப்பில் விழும்பொழுது அதன் ஒரு பகுதி எதிரொலிக்கப்படுகிறது. இந்த மாதிரி எதிரொலிச்சு வரும் மின்காந்த அலைகள் அல்லது ஒளியானது அந்த பொருள் அல்லது இடம் அல்லது நிகழ்வின் பண்புகளை எடுத்து வருது. ஸோ இது வந்து ஒரு முக்கியமான விஷயம். அந்த அலையை பதிவு செய்யும் பொழுது, பதிவு செய்து ஆராயும் பொழுது அவற்றை பற்றிய ஒரு தகவலை நம்மளால் அறிய முடியும். இந்த முறையே தொலையுணர்வு தொழில்நுட்பம் என்று அழைக்கப்படுகிறது. இது வந்து வேளாண்மை மற்றும் இயற்கை வள மேலாண்மைக்கு மிகவும் சிறந்த முறையில் தற்போது செயல்படுத்தி வருகின்றனர்.
சார், புகைப்பட கருவி இல்லைனா உணர்வு கருவின்னு சொல்கிறாங்களேங்க சார், அப்படின்னா என்னங்க சார், அதை எப்படி யூஸ் பண்ணுறது?
புகைப்பட கருவி அல்லது உணர்வு கருவி என்பது இப்போ நம்ம பொதுவாக நிழல் படம் எடுக்கிறதுக்கு பயன்படுத்தும் கருவி, கேமரா என்று அழைப்போம், அது போன்ற ஒரு கருவி அது. ஆனால் இந்த கருவிகள் மனிதர்கள் பார்க்கக்கூடிய அலைக்கற்றை என்று அழைக்கப்படும் விசிபிள் ரீஜன், அதை தாண்டி அகச்சிவப்பு கதிர்கள் என்று அழைக்கப்படும் இன்ஃப்ராரெட் பகுதியிலிருந்தும் இது வந்து வர ஒளியை பதிவு செய்யக்கூடிய திறனுடையது. அந்த மாதிரி உணர்ந்து பதிவு செய்யும் விஷயத்தை நம்ம வந்து ஒரு புகைப்படமாக அல்லது ஒரு வரைபடமாக மாற்ற முடியும். இத்தகைய கருவிகளை நம்ம வெவ்வேறு உயரத்தில் நிலைநிறுத்தி, உதாரணமாக ஒரு பலூனில் வச்சுக்கலாம், அல்லது ஒரு வானூர்தி ஏர்கிராஃப்டில் வச்சுக்கலாம், அல்லது செயற்கைக்கோள் சேட்டலைட்டில் இதை நிலைநிறுத்தி நம்ம பூமியிலிருந்து எதிரொலிச்சு வரும் மின்காந்த அலைகளை பதிவு செய்ய முடியும். இது ஏன் நம்ம இந்த மாதிரி உயரத்தில் போகிறோம் அப்படின்னா, உயரமாக போக போக நமக்கு நிறையா ஏரியாவை பார்க்க முடியும். இப்போது ஏரோப்ளைனில் போகும்போது கீழே இருக்கிற பல ஏரியாவை பார்க்குறோம். அந்த மாதிரி உயரம் அதிகரிக்க அதிகரிக்க நம்ம பார்க்கக்கூடிய பகுதிகள் அல்லது ஏரியா ரொம்ப அதிகமாக இருக்கும்போது இது வந்து ஒரு நிறையா ஏரியாவை ஒரே நேரத்தில் பார்க்க முடியும். ஆனால் அது இல்லாமல் இதனால் எந்த தொல்லையும் கிடையாது. இப்போ கீழே நீங்கள் நிலத்தில் வச்சுட்டு இதை ஹேண்டில் பண்ணுறீங்க, ஒரு காரில் எடுத்துகிட்டு போகிறீங்க, ஒரு பஸ்ஸில் எடுத்துகிட்டு போகிறீங்கன்னா உங்களுக்கு நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்குது. இதே ஒரு ஸ்பேஸில் கொண்டு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி எந்த தொல்லையும் கிடையாது. நிறையா ஏரியாக்களை மிக விரைவாக அடுத்தடுத்த நாட்களில் நாம் பதிவு செய்து அது சம்பந்தமான தகவல்களை நம்மால் திரட்ட முடியும். இதனால் என்ன பயன்னா, நமக்கு பூமியின் மேற்பரப்பில் பற்றிய தகவல் அடங்கிய செயற்கைக்கோள் வரைபடம் கிடைக்கிறது. இந்த மாதிரி தகவல்களை நாம் புவியியல் தகவல் அமைப்பு என்று அழைக்கக்கூடிய ஜியோகிராஃபிக் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அல்லது ஜிஐஎஸ் என்று கூறுவார்கள், அதனுடன் இணைத்தோ அல்லது தனியாகவோ பயன்படுத்தி இயற்கை வள மேலாண்மையை கையாள, குறிப்பாக வேளாண்மையில் பல்வேறு வகையான செயல்பாடு அல்லது மேலாண்மையை செயல்படுத்த மிகவும் உதவியாக இருக்கும்.
இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பத்தை வேளாண்மையில் எந்தெந்த துறையில் பயன்படுத்தலாம் சார்?
வேளாண்மையில் இந்த தொழில்நுட்பமானது முக்கியமாக பயிர் சாகுபடி பரப்பளவு மற்றும் விளைச்சலை மதிப்பிடுதல், அதாவது ஒரு மாநிலத்தில் ஒரு குறிப்பிட்ட பயிர் எவ்வளவு ஏரியா அல்லது ஏக்கரில் சாகுபடி பண்ணியிருக்கிறாங்க அந்த மாதிரி வர தகவலை வச்சு இது எவ்வளவு விளைச்சலை கொடுக்கும் அப்படின்னு முன்கூட்டியே நம்மளால் கணிக்க முடியும். அடுத்ததாக நிலம் மற்றும் மண் வகையீடு மற்றும் மண் வளம் பற்றி அறிதல், உதாரணமாக இப்போது மண் வளம் எப்படி இருக்குது, மண் ஈரப்பதம் இருக்குதா இல்லை காஞ்சிருக்குதா, நிலம் சீர்கேடு என்று அழைக்கப்படும் டீக்ரடேஷன் அந்த அளவுக்கு ஆயிருக்குது, இல்லை தரிசு நிலம் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ இருக்குதுங்கிறதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும். இது மட்டுமல்லாமல் பயிர்களில் ஏற்படும் குறைபாடு, உதாரணமாக வறட்சியினால் ஏற்படும் பயிர் கருகள், பூச்சி நோய் தாக்கம் மற்றும் இந்த ஊட்டச்சத்தினால் ஏற்படும் குறைபாடுகளை முன்கூட்டியே கண்டறிந்து நாம் அதற்குரிய மேலாண்மையை மேற்கொள்ள முடியும்.
சார், இப்போ சொன்ன பயிர் சாகுபடி பரப்பளவு கணக்கிடுதல் மற்றும் அது சார்ந்த ஆராய்ச்சி என்னென்னங்க சார்?
பயிர் சாகுபடி பரப்பளவு கண்டறிதல் என்பது ஒரு மிக முக்கியமான தேவையாக உள்ளது இப்பொழுது. இது எப்படி சாத்தியம் என்றால், இப்போ வெவ்வேறு பயிர்கள் வெவ்வேறு அளவில் அதனில் விழும் ஒளியை எதிரொலிக்கிறது. இந்த எதிரொலிப்பானது அந்த பயிரின் உயிர் வேதியியல் பண்புகளான நாம் குளோரோஃபில் என்று அழைக்கிறோம் மற்றும் ஊட்டச்சத்துகள் இதனுடைய அளவுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அது இல்லாமல் அதனுடைய இலை அமைப்பு, ஒவ்வொரு செடியும் இலையுடைய அகலம் அல்லது அதனுடைய நீளம் வேறுபடும், அதனுடைய அமைப்பு வேறுபடும், இதற்கு தகுந்தாற்போல் அதனிலிருந்து எதிரொலிக்கும் ஒளியின் அளவும் மாறுபடும். இந்த பண்புகளை அடிப்படையாக கொண்டு தான் தொலையுணர்வு தொழில்நுட்பம் செயல்படுகிறது. அவ்வாறு நம்ம அதிலிருந்து வரும் ஒளியை பதிவு செய்யும் பொழுது பயிர்களை வேறுபடுத்தி அதன் பரப்பளவை எளிதில் கண்டறிய முடியும். தற்பொழுது இந்த தொழில்நுட்பமானது அதிக பரப்பளவில் பயிரிடும் பயிர்களான நெல், கோதுமை, பருத்தி, கடுகு, கரும்பு போன்றவற்றை கண்டறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இதற்காக நமக்கு புதுடெல்லியில் தேசிய அளவில் பயிர் பரப்பை முன்கணிக்க ஒரு மையம் ஒன்று இந்திய வேளாண்மை அமைச்சகத்தின் கீழ் செயல்பட்டு வருகிறது. இந்த அமைப்பானது ஒவ்வொரு ஆண்டும் இந்தியாவில் பயிர் சாகுபடி பரப்பளவு எவ்வளவு உள்ளது, இந்த ஆண்டு விளைச்சல் எவ்வளவு இருக்கும் என்று ஒவ்வொரு ஆண்டும் அவர்கள் தகவல் தெரிவிப்பார்கள். இந்த தகவல் மிகவும் முக்கியமான தகவல், ஏனென்றால் இதை வைத்து தான் நமது இந்திய அரசு ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகளை முடிவு செய்கிறது. அது இல்லாமல் உள்நாட்டில் உணவு உற்பத்தி எப்படி இருக்கிறது, அதை எவ்வாறு வெவ்வேறு மாநிலங்களுக்கு அனுப்ப முடியும் என்றெல்லாம் அவர்கள் முடிவெடுக்கிறார்கள்.
தொலையுணர்வு தொழில்நுட்பத்தின் நன்மைகள் என்னென்னு சொல்ல முடியுமாங்க சார்?
இந்த தொழில்நுட்பத்தில் முக்கியமாக நன்மை இந்த பயிர் சாகுபடி பரப்பளவை கண்டுபிடிக்கிறதுல நம்ம மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும். அது ஒரு பெரிய நன்மை. ஏன்னா இப்போ நம்ம கன்வென்ஷனல் மெத்தட் என்று அழைக்கக்கூடிய நார்மலாக நம்ம போயிட்டு ஒவ்வொரு மாவட்டம் அல்லது மாநிலத்தில் எவ்வளோ ஏரியா ஒரு பயிர் இருக்குதுன்னு கணக்கிடுவது ஒரு கடினமான வேலை, அது ஒரு டைம் ஆகும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செயற்கைக்கோள் தொழில்நுட்பத்திலிருந்து கிடைக்கும் வரைபடத்தை கொண்டு ஒரு மாநிலம் அல்லது மாவட்ட அளவில் அல்லது ஒரு நாட்டில் எவ்வளவு பயிர் எவ்வளோ ஏரியாவில் பயிரிட்டுருக்குறாங்கிறத எளிதில் கண்டுபிடிக்க முடியும்.
சார், நம்ம பல்கலைக்கழகத்தில் இதுவரையில் நடத்தி முடித்த ஆராய்ச்சி திட்டங்கள்லாம் என்னென்னங்க சார்?
இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நமது தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள தொலையுணர்வு மற்றும் புவியியல் தகவல் துறையில் நெல் சாகுபடி பரப்பளவு நாங்கள் கணக்கிட்டு வந்துள்ளோம். குறிப்பாக நெல் சாகுபடி அதிகம் செய்யக்கூடிய மாவட்டங்களான தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களில் நெல் பரப்பளவு எவ்வாறு உள்ளது என்று கண்டறிந்து அதனுடைய மகசூலும் நாங்கள் கணக்கிட்டுள்ளோம். இது மிகவும் பயனுள்ள தகவலாக வந்துள்ளது. மேலும் மத்திய அரசின் தென்னை அபிவிருத்தி வாரியத்தின் நிதியுதவியுடன் தமிழகத்தில் தென்னை சாகுபடி பரப்பளவும் கணக்கிடப்பட்டுள்ளது. இது கோவை, திருப்பூர், தஞ்சாவூர் மாவட்டங்களில் தென்னை சாகுபடி பரப்பளவு மிகவும் அதிகமாக உள்ளதாக கணக்கிட்டு உள்ளோம். இது மட்டுமில்லாமல் தற்பொழுது மற்ற பயிர்களான நிலக்கடலை, பருத்தி மற்றும் மக்காச்சோளம் ஆகியவற்றின் சாகுபடி பரப்பளவையும் கண்டறியும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது.
இந்த தொழில்நுட்பம் வேளாண்மைக்கு பயன்படுதுன்னு சொன்னீங்க, பயிர் வளர்ச்சி மற்றும் அதோட வளத்தை எப்படிங்க சார் கண்டுபிடிக்கிறது?
இது அடுத்த ஒரு முக்கியமான பயன்பாடு இந்த தொழில்நுட்பத்தில். ஒரு பயிர் நல்லா ஆரோக்கியமாக இருக்கிறதா இல்லையான்னு ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஒரு ஆரோக்கியமாக இல்லை அப்படிங்கிறதுனா வறட்சியால் பாதிக்கப்பட்டிருக்கலாம், அல்லது ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கலாம், பூச்சி நோய் தாக்குதலில் பாதிப்படைஞ்சிருக்கலாம். இந்த மாதிரி பாதிப்படைந்த பயிர்களை இந்த தொழில்நுட்பத்தை வைத்து மிக எளிதாக கண்டறிய முடியும். ஏனென்றால் இதுபோன்ற பாதிப்புகளுக்கு உள்ளான பயிர்களின் இலைகள் வெளுத்தோ அல்லது மஞ்சள் நிறமாகவோ ஒரு ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஆரோக்கியமாக இல்லாமல் இருக்கிற பயிர்களுடைய செல்லுடைய அமைப்பு, அதனுடைய ஊட்டச்சத்து எல்லாமே குறைஞ்சிருக்கும் பொழுது அதிலிருந்து எதிரொலிக்கும் ஒளியின் அளவு நல்ல நிலையில் உள்ள பயிர்களிலிருந்து மாறுபட்டு இருக்கும். இதுதான் மிக முக்கியமான அடிப்படை. இந்த அடிப்படையை கொண்டு சேதமடைந்த பயிர்களை அல்லது பாதிப்படைந்த பயிர்களை நாம் எளிதில் கண்டறிய இயலும். உதாரணமாக பார்த்தீங்கன்னா, தலைச்சத்து குறைபாடு உள்ள பயிர்கள் வெளிர்த்து மஞ்சள் நிறத்துடன் காணப்படும். இதற்கு காரணம் என்னென்னா, இலையில் பச்சையும் குறைஞ்சி போகிறது தான் காரணம். பச்சையம்னா குளோரோஃபில். அவைகள் குறைவாக இருக்கும் பொழுது அந்த பச்சை மற்றும் சிவப்பு நிற ஒளியை அதிகமாக எதிரொலிக்கின்றன. அப்படி எதிரொலிக்கும் போது இந்த ரெண்டு நிறமும் பச்சை சிவப்பு ரெண்டும் கலந்து நமக்கு மஞ்சளாக தெரியுது. இதன் விளைவாக அந்த மஞ்சள் நிறம் காட்சியளிக்கிறது. இத்தகைய சத்து குறைபாட்டினை இந்த தொழில்நுட்பத்தின் மூலம் எளிதில் கண்டறிய முடியும். இதில் என்ன முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது ஒன்றுனா, இவைகள் அனைத்தும் நம் கண்களுக்கு தெரிவதற்கு முன்பே தொலையுணர்வு கருவிகள் மூலம் கண்டறிய முடியும் என்பதால், இவைகளை பயன்படுத்தி சரியான நேரத்தில் ஊட்டச்சத்து குறைபாடு மற்றும் பூச்சி நோய் தாக்குதலிலிருந்து பயிர்களை காக்க முடியும்.
சார், இதை தவிர மண்வளம், நில சீர்கேடு, மண் ஈரப்பதம், அப்புறம் நிலம் மற்றும் மண் வகையீடு, இதெல்லாம் எப்படிங்க சார் கண்டறிவது?
நிலம் மற்றும் மண் வகையீடு என்பது நம்ம நிலத்தை பற்றி மிக அவசியமான அடிப்படை தகவல்களை திரட்டக்கூடிய ஒன்றாகும். இவ்வாறு பெறப்பட்ட தகவல்களின் மூலம் ஒரு நிலத்தை எவ்வாறு அல்லது எந்த செயலுக்கு பயன்படுத்தலாம் என்பதை அறியலாம். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு நிலம் விவசாயத்துக்கு உகந்ததாக இருப்பின் அதிலுள்ள மண்ணின் பௌதீக பண்புகளான மண் அயம், மண் கட்டமைப்பு, மண் ஆழம், நீர் உட்புகும் திறன் போன்ற பௌதீக காரணிகளும் பேரோட்டங்களின் அளவும் ஆகியவற்றை அறிந்து அதற்கு உகந்த பயிற்சி தேர்வு செய்ய முடியும். இது ஒரு வகை. இதில் எப்படி இந்த தொழில்நுட்பம் பயன்படும் அப்படின்னா, செயற்கைக்கோள் வரைபடத்தின் உதவியுடன் ஒரு பகுதியில் எந்தெந்த இடங்களில் மண் வகையீடு செய்ய நாம் செல்லலாம், அது ஆங்கிலத்தில் சாயில் சர்வே என்று அழைப்பார்கள், செல்ல வேண்டும் அல்லது அந்த இடங்களில் மாதிரிகள் எடுக்க வேண்டும் என்ற முடிவுகளை எடுத்து நமது நேரம் மற்றும் செலவுகளை மிச்சப்படுத்த முடியுமே தவிர, நேரடியாக செயற்கைக்கோள் வரைபடத்திலிருந்து நாம் மண் வரைபடத்தை தெரிவிக்க முடியாது. மேலும் இந்த சர்வேயின் முடிவாக கிடைக்கப்பெறும் மண் மற்றும் நில பண்புகளை புவியியல் தகவல் அமைப்பின் மூலம் இணைத்து ஒரு சிறந்த மண் வள வரைபடத்தை தயாரிக்க முடியும். இந்த மாதிரி ஒரு மண் வள வரைபடம் கிடைக்க பெறும் பொழுது இது பல நபர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த தகவல் அரசு அதிகாரிகள், விஞ்ஞானிகள், வேளாண் விரிவாக்க அலுவலர்கள் மற்றும் பலருக்கு கொள்கை அளவில் முடிவு எடுக்க உதவுகிறது. மேலும் மண் மற்றும் இட சார்ந்த பயிர் தேர்வு செய்வதற்கு இந்த தகவல்கள் மிகவும் ஏதுவாக இருக்கும். அடுத்தது, மண் ஈரப்பதம் எப்படி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா, இப்போ நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள ஈரப்பதத்தை ரேடார் செயற்கைக்கோள் என்று அழைக்கப்படும் ஒரு சிறப்பான செயற்கைக்கோளின் உதவியுடன் நாம் கண்டறிய முடியும். இத்தகைய தகவல்கள் மானாவாரி நிலங்களில் முக்கியமாக பயிர் விதைக்கும் பருவம் அல்லது நாட்களை முடிவு செய்யவும், வறட்சியை முன்கூட்டியே கண்டறிந்து அதற்குரிய மேலாண்மையை உத்திகளை மேற்கொள்ளவும் மிகவும் பயன்படும். அடுத்தது, நிலச்சீர்கேடு. நிலச்சீர்கேடு என்பது அதன் காரணிகளான மண் அரிமானம், கலர் உவர்தன்மை, அமிலத்தன்மை, தொழிற்சாலை கழிவுகளால் ஏற்படும் பாதிப்பு போன்றவற்றால் உண்டாகும் சீர்கேடாகும். இவைகளில் குறிப்பாக மண் அரிமானத்தால் மிக அதிக நிலங்கள் பாதிப்படைந்துள்ளன. இவைகளை செயற்கைக்கோள் வரைபடத்தின் உதவியுடன் மிக எளிதாக கண்டறியலாம். இதுபோன்ற ஆராய்ச்சி நாங்கள் மேற்கொண்டோம். தமிழகத்தில் நிலச்சீர்காட்டை செயற்கைக்கோள் வரைபடத்திலிருந்து அறிய தேசிய தொலைநுணர்வு மையத்தின் நிதியுதவியுடன் நாங்கள் ஒரு திட்டத்தை செயல்படுத்தினோம். இதன் விளைவாக தமிழகத்தில் நிலச்சீர்கேடானது சுமார் 17% அளவில், அதாவது குறிப்பு ஒரு தோராயமாக 2.3 மில்லியன் ஹெக்டேர் அளவுக்கு பாதிப்படைஞ்சுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது.
இந்த தொழில்நுட்பம் நிலத்துக்கு எப்படி பயன்படுதுன்னு சொன்னீங்க, நிலத்தடி நீர் ஆதாரங்களை கண்டுபிடிக்க இது பயன்படுமா?
இது ஒரு முக்கியமான கொஸ்டின். விவசாயிகளிடத்திலிருந்து எங்களுக்கு அதிகமாக வர்ற கேள்வி இது. இதற்கான பதில் முடியாது. ஏனென்றால் இத்தகைய தொழில்நுட்பம் நிலத்தின் மேற்பரப்பில் உள்ள பொருட்கள் மற்றும் நிகழ்வுகளை மட்டுமே கண்டறிய பயன்படுத்தப்படுவதால் நிலத்திற்கு அடியில் குறிப்பாக மிக ஆழமான இடத்தில் உள்ள நீர் ஆதாரத்தை நேரடியாக கண்டறிவது இயலாத ஒன்று. எனினும் மற்ற நிலம் சார்ந்த தகவல்களை ஒருங்கிணைத்து தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ஒரு வட்டாரம் அல்லது மாவட்ட அளவில் நிலத்தடி நீர் ஆதாரம் இருக்கும் பகுதிகளை ஓரளவுக்கு கணக்கிட முடியுமே தவிர, குறிப்பாக ஒரு சின்ன இடத்தில் அல்லது ஒரு 2 ஏக்கர் 3 ஏக்கர் இடத்துல எந்த இடத்துல போர் போட்டால் எனக்கு தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு தற்போத நிலையில் இந்த தகவல் பயன்படாது.
சார், வேளாண்மையை தவிர வேற எந்த துறையில் இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியும் சார்?
மற்ற எல்லா துறைகளிலும் இதை பயன்படுத்தி வருகிறார்கள். நான் குறிப்பாக வேளாண் சார்ந்த துறை, அதாவது இதனால் வேளாண்மையில் பாதிப்படையும் துறையான பேரிடர் மேலாண்மை. இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா, மழை வெள்ளத்தால் பாதிப்புக்குள்ளான பகுதிகளில் எவ்வளவு மழை நீர் தேங்கியுள்ளது, எவ்வளவு ஏக்கர் பயிர்கள் சேதமடைந்துள்ளன என்பதை பற்றியெல்லாம் நாம் கணக்கிட முடியும். உதாரணமாக இப்போ சமீபத்தில் பெய்த கனமழையின் காரணமாக கடலூர், காஞ்சிபுரம் மற்ற மாவட்டங்களில் வெள்ள நீர் பாதிப்படைந்த பகுதிகளை நாங்கள் கண்டறிந்து அரசுக்கு தகவல் அளித்துள்ளோம். இது போன்ற தகவல்களை நாம் இந்த தொழில்நுட்பத்தின் மூலமாக கண்டறிய முடியும்.
இந்த தொழில்நுட்பம் நீர், நிலம், பயிர் இதுக்கெல்லாம் பயன்படுதுன்னு சொன்னீங்க, நம்ம உழவர்களுக்கு எப்படிங்க சார் பயன்படுது?
தற்போதைய நிலையில் இந்த தொலையுணர்வு தொழில்நுட்பமானது உழவர்களுக்கு நேரடியாக பலனளிக்காது. மாறாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசு மற்றும் அரசு சார்ந்த நிறுவனங்கள், வேளாண் விரிவாக்க அலுவலர்கள், விஞ்ஞானிகள் ஆகியோர் உழவர்களுக்கு உகந்த பயிர் சாகுபடி அறிவுரைகளை வழங்க முடியுமே தவிர உழவர்கள் நேரடியாக இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த முடியாது. எனினும் இப்பொழுது உழவர்களுக்கு கிடைக்கக்கூடிய நிறைய மிக அதிகமான அறிவுரைகள் இந்த தொழில்நுட்பத்தின் மூலம்தான் செல்கிறது என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.
தொலையுணர்வு தொழில்நுட்பம்னா என்ன, அது எந்தெந்த துறையில் பயன்படுது, பயிர்களுக்கு எப்படி, நிலத்துக்கு எப்படி, நீருக்கு எப்படி பயன்படுது, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உழவர்களுக்கு எப்படி பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது கண்டிப்பாக விவசாயிகளுக்கு நன்மையாக இருக்கும்னு நினைக்கிறோம். நன்றிங்க சார்.
நன்றி.